வெல்கம் ஒன்ஸ் அகேன் டு வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப்.
மீண்டுமாய் உங்களை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
இன் ஆர் ஸ்டடி த்ரூ தி பைபிள் வி ஹவ் கம் டு தி எண்ட் ஆஃப் பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2.
வேதாகமம் முழுவதும் என்கிற இந்த வேத பாடத்தில் இப்பொழுது நாம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்தின் இறுதியிலே வந்திருக்கிறோம்.
அண்ட் வி கன்சிடர்ட் லாஸ்ட் டைம் ஹவ் ஜீசஸ் வாஸ் ஒன் ஹூ டிட் நாட் சீக் ஹிஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் பட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அதர்ஸ்.
இயேசு கிறிஸ்து தன்னுடைய விருப்பத்தை தேடாதபடிக்கு மற்றவருடைய விருப்பத்தை தேடினார் என்பதை கடந்த பாடத்திலே பார்த்தோம்.
அண்ட் He considered always others as more important than himself.
அது மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே தன்னை காட்டிலும் மற்றவர்களை முக்கியமாக அவர் கருதினார்.
Otherwise he would not have come and died on the cross.
இல்லாத பட்சத்தில் அவர் வந்து சிலுவையில் மரித்திருந்திருக்க மாட்டார்.
You don't die for less important people.
முக்கிய மற்றவர்களுக்காக நீங்கள் மரிக்க மாட்டீர்கள்.
But he died because he considered others as more important than himself.
தன்னை காட்டிலும் மற்றவர்களை முக்கியமானவர்களாக கருதினபடியாலே தான் அவர் நமக்காக மரித்தார்.
He died because he considered the interests of others and not his own.
தன்னுடைய விருப்பத்தை அல்லாதபடிக்கு மற்றவருடைய விருப்பத்தை தேடினபடியாலே தான் அவர் மரித்தார்.
And Paul followed that example.
பவுல் அந்த மாதிரியை பின்பற்றினார்.
And here we saw Timothy also followed that example.
இங்கே தீமோத்தேயும் அந்த மாதிரியை பின்பற்றுவதை நாம் பார்த்தோம்.
And here was another man called Epaphroditus.
இங்கே இன்னொரு மனிதன் எப்பாப்ரோதித்து என்கிற ஒருவர் இருந்தார்.
He was a brother from Philippi who had come to serve Paul and look after Paul's needs when he was in prison.
இந்த எப்பாப்ரோதித்து பிலிப்பி பட்டணத்தில் இருந்ததான ஒரு சகோதரன். இப்பொழுது சிறைச்சாலையிலே பவுலை கவனிக்கும்படியாக அங்கே வந்திருக்கிறார்.
And through doing all that he became sick.
அப்படி அந்த பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் வியாதிப்பட்டார்.
And he was so sick, verse 27, that he almost died.
மரணத்திற்கு சமீபமாக இருக்கும் அளவுக்கு அவர் வியாதிப்பட்டார்.
But see what it says here.
ஆனால் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க.
But God had mercy on him.
ஆனாலும் தேவன் அவனுக்கு இரங்கினார்.
See, we must take a realistic attitude towards sickness.
நாம் வியாதி என்று வரும்பொழுது நாம் உண்மையான தாற்பரியத்தை எண்ணி பார்க்க வேண்டும்.
Today some preacher will say.
இன்றைக்கு பிரசங்கியார்கள் சொல்லலாம்.
God, I rebuke that sickness in Jesus' name.
இயேசுவின் நாமத்தினால் இந்த வியாதியை கடிந்து கொள்கிறேன்.
And it went off.
அது போய் விட்டது என்று சொல்லலாம்.
He didn't say that.
இவர் அப்படி சொல்லவில்லை.
See the humility of Paul.
பவுலுடைய தாழ்மையை பாருங்க.
But God had mercy on him and on me so that I should not have sorrow and healed him.
தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு அவனுக்கு சுகம் கொடுத்தார்.
See, that is the humble attitude of a genuine man of God.
ஒரு உண்மையான தேவ மனிதனுடைய தாழ்மையான சிந்தை இப்படித்தான் இருக்கிறது.
Those sicknesses from the devil.
பிசாசுடன் நான் வியாதிகள் வருகிறது.
We realize that in this earth, because there is so much of curse on this earth, sickness can come to anybody.
இந்த பூமியானது எவ்வளவு சபிக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கிறபடினால வியாதியானது யாருக்கும் வரலாம்.
So healing is a mercy from God according to verse 27.
ஆகவே 27 ஆம் வசனத்தின்படி சுகமாக்குதல் என்பது தேவனுடைய இரக்கமாய் இருக்கிறது.
And that's what we should say too.
நாமும் கூட இப்படி தான் சொல்ல வேண்டும்.
When we are healed.
நாம் குணமாக்கப்படும் பொழுது.
Which we can ask God for.
ஆண்டவரிடத்தில் கேட்கலாம்.
Lord, I'm sick. I want you to heal me.
ஆண்டவரே, நான் வியாதியா இருக்கிறேன், எனக்கு சுகத்தை தாரும்.
Don't boast as if you're somebody great.
நீங்கள் யாரோ பெரிய நபர் என்பதை போல மேன்மை பாராட்ட
வேண்டாம். Say, God, ஆண்டவரே, mercy on me,
என் மீது இரக்கமாயிரும்,
and had and heal me,
எனக்கு சுகத்தை தாரும் என்று கேட்கலாம்.
So it says here, Paul says,
இங்கே பவுல் சொல்கிறார்,
people like Epaphroditus and Timothy who lived for God completely.
எப்பாப்ரோதித்து தீமோத்தி போன்றவர்கள் முழுமையாக தேவனுக்காக அவர்கள் வாழ்கிறவர்களாக
இருந்தார். Verse 29, you must hold such men in very high regard.
இப்படிப்பட்டவர்களை மிகுந்த கனமாய் எண்ணுங்கள் என்று 29 வசனத்திலே வாசிக்கிறோம்.
Have you learned to value those who serve the Lord selflessly?
தன்னலம் கருதாமல் தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்களை நீங்கள் கனப்படுத்துகிறீர்களா?
If not, you're not obeying this word.
அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை.
It says you must hold such men in very high regard.
இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள் என்று இங்கே வாசிக்கிறோம்.
Paul is talking about some junior fellows like Timothy and Epaphroditus.
இங்கே பவுல் யாரை குறித்து பேசுகிறார்? தனக்கு மிகவும் இளைய தீமோத்தேயு எப்பாப்ரோதித்தை பற்றி பேசுகிறார்.
He himself says, I would honor such people.
இப்படிப்பட்டவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று அவர் சொல்கிறார்.
Then chapter 3,
மூன்றாம் அதிகாரம்.
He says, finally brethren, rejoice in the Lord.
கடைசியாக சகோதரரே, கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்படுங்கள்.
Where is he writing this from?
இது எங்கிருந்து எழுதுகிறார்?
From a prison.
சிறைச்சாலைகள்.
Remember, those Roman prisons were not like today's prisons.
ரோம நாட்டிலே இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் இன்றைய நாட்களில் உள்ள சிறைச்சாலைகளை போல அல்ல.
Cockroaches and rats and all types of things, like a dungeon it was.
அது கரப்பான் பூச்சிகள் நிறைந்ததாயும் எலிகள் நிறைந்ததாயும் குப்பை மேடுகளைப் போலதான் காணப்படும்.
And bitten by mosquitoes.
கொசுக்கடிகள் தாங்க முடியாது.
All types of things.
எல்லா விதமான கஷ்டங்களும்
அங்கே. Food must have been very pathetic. Some bread and some water or something.
அங்கே சாப்பாடு என்பது மிகவும் மோசமானதா இருந்திருக்கும். ஏதோ கொஞ்சம் தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்திருந்திருப்பார்கள்.
But he tells other people, he says, rejoice in the Lord.
ஆனால் மற்றவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள்.
And he warns them of false teachers.
பொய்யான போதகர்களை குறித்து அவர்
எச்சரிக்கிறார். See, even though he is suffering so much in the jail,
சிறைச்சாலையில் எவ்வளவோ அவர் பாடுபட்டாலும் கூட,
he is concerned about other people that they should not be protected from false teachers.
மற்றவர்கள் கள்ள போதகர்களிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிறதான ஒரு கரிசியோடு கூட எழுதுகிறார்.
And he says, beware of these dogs and evil workers, he says in verse 2.
இரண்டாம் வசனத்திலே நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்கிறார்.
People who come with all types of strange teachings.
அந்நிய போதனையினாலே வரக்கூடிய மக்கள்.
They say you must be circumcised.
நீ விருத்த சாதனம் பண்ணப்பட வேண்டும்.
And then he says in verse 3.
மூன்றாம் வசனத்திலே சொல்கிறார்.
I'll tell you what circumcision means.
விருத்த சாதனம் என்றால் என்ன என்று நான் சொல்கிறேன்.
What was there in the Old Testament is only a picture.
பழைய ஏற்பாட்டில் இருந்தது என்பது ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டும் என்று தேவையில்லை.
Circumcision was also a symbol of a spiritual reality that we should have in our lives today.
இன்றைக்கு நம்முடைய ஆழ்விக்கிரிய வாழ்க்கையில் நடைபெறப் போகிற ஒரு காரியத்திற்கு நிழலாட்டமாகத்தான் விருத்த சேதனம் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டது.
Verse 3 tells us what that circumcision symbolizes.
மூன்றாம் வசனத்திலே இந்த விருத்த சேதனம் எதை குறிக்கிறது என்பதை நாம் விளங்க பார்க்கிறோம்.
There they cut off physical flesh and threw it off.
அங்கே மாம்சத்தை நுனித்தோலை வெட்டி தூக்கி எறிந்தார்கள்.
This means that today we have no confidence in the flesh and we cast off all confidence in the flesh.
அதனுடைய பொருள் இப்பொழுது ஆவிக்குரிய ரீதியில் என்னவென்று சொன்னால் மாம்சத்தின் மேலே நாம் நம்பிக்கை வைப்பதில்லை, அந்த நம்பிக்கையை நாம் தூக்கி எறிகிறோம்.
That's written in verse 3.
இதை மூன்றாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
Everything in the Old Testament has a spiritual application described in the New Testament.
ஆகவே பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் புதிய ஏற்பாட்டிலே வரும்பொழுது அதற்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு.
All those sacrifices pictured Christ on the cross.
அந்த உள்ள எல்லா பலிகளுமே கிறிஸ்து சிலுவையிலே பலியிட போகிறது.
The oil that lit the fire symbolized the Holy Spirit.
அங்கே எரிகிற அந்த எண்ணெயானது பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு இருக்கிறது.
Sabbath symbolizes the inner rest Christ brings into our life.
அந்த ஓய்வு நாள் என்பது இப்பொழுது கிறிஸ்து நமக்குள்ளாக கொண்டு வருகிற இளைப்பாறுதலை குறிக்கிறது.
And the circumcision was a casting off of the confidence in the flesh.
அதே போல விருத்த சேதனம் என்பது மாம்சத்தின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையை தூக்கி எறிவது போல இருக்கிறது.
But some people who haven't read the Bible say circumcision is today's equivalent as baptism.
ஆனால் வேதத்தை வாசிக்காதவர்கள் விருத்த சேதனம் என்பது இப்பொழுது உள்ள ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள்.
So they said children were circumcised, so children must be baptized.
ஆகவே சிறுவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள், சிறுவர்கள் ஞான ஸ்நானம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
But then in that case you must baptize only the male children.
அப்படியானால் நீங்கள் ஆண் பிள்ளைகள் மட்டும்தானே ஞான ஸ்நானம் கொடுக்க முடியும்?
It's all foolishness when people don't read the Bible.
வேதத்தை வாசிக்காவிட்டால் எவ்வளவு புத்தியமான காரியங்களை எல்லாம் அறிந்து கொள்கிறார்கள்.
Then Paul speaks about himself.
பிறகு பவுல் தன்னை குறித்து சொல்கிறார்.
He says if there was anybody who could have confidence in the flesh it was me.
மாம்சத்தின் நம்பிக்கை வைக்க வேண்டிய எவனாவது ஒருவன் இருந்தால் அது நான் தான் என்று சொல்கிறார்.
I went through all the rituals of the Jews.
நான் யூதருடைய எல்லா சடங்காச்சாரத்தையும் கைப்பிடித்தேன்.
Both my parents were Hebrews.
என்னுடைய பெற்றோர் இருவருமே எபிரேயர்களாக இருந்தார்கள்.
And I kept the law.
நான் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டேன்.
And I persecuted all those who were against the law.
நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக இருந்த எல்லாரையும் நான் துன்பப்படுத்தினேன்.
And according to the righteousness in the law verse 6 I was blameless.
நான் நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன்.
I am in such and such a good tribe.
Naan nalla oru kothrathilirundhu pirandhavan.
And in other places we know that he has said many other things about himself.
அவர் தன்னை குறித்து பல காரியங்களை சொல்லியிருக்கிறார் என்று மீதி உள்ள வசனங்களிலே பார்க்கிறோம்.
In other books.
மற்ற நிருபங்களிலேயும் சொல்லியிருக்கிறார்.
I studied in the Bible College of Gamaliel who is the most well respected professor in Jerusalem.
எருசலேமிலே மிகவும் கனமனப்பட்டதான ஒரு பேராசிரியராகிய கமாலியேலுடைய பாதத்திலிருந்து நான் வேதாகமத்தை கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார்.
Very wonderful qualifications.
அருமையான தகுதிகளை எல்லாம் பெற்றிருந்தார்.
And Paul describes all of them.
பவுல் அவைகளை எல்லாம் விளக்கி சொல்கிறார்.
And he says I count it all as rubbish.
ஆனாலும் கடைசியிலே அவர் எல்லாவற்றையும் குப்பை
என்று சொல்கிறார். All these things that were gained to me I counted as loss.
எனக்கு லாபமா இருந்த எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணிவிடுகிறேன்
என்று சொல்கிறார். In fact I count everything as loss.
எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்.
Wonderful privilege of knowing Jesus Christ my Lord.
என்னுடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இப்படி செய்கிறேன்.
So we see that Paul's great passion was not even to be a servant to do some ministry for him but to know Jesus.
ஆகவே பவுலுடைய பெரிய ஆசையும் விருப்பமும் என்னவா இருந்தது என்று சொன்னால் ஊழியம் செய்ய முடியாது கூட அல்ல, ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்கிற வாஞ்சை இருந்தது.
And he says in order to gain Christ,
கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு,
I have suffered the loss of everything and I count it all as rubbish.
நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார்.
In order to gain Christ,
கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது.
What have you lost or given up in order to gain Christ?
கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது நீங்கள் எதை இழந்தீர்கள்?
If you examine your life you may say well almost nothing.
நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்த்தால் ஒன்றுமே இழக்கவில்லை என்று சொல்லலாம்.
Some of you from non-Christian backgrounds perhaps you have lost your family because you came to Christ.
உங்களிலே கிறிஸ்தவர் இல்லாதவர்கள் இப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினாலே உங்களுடைய குடும்பத்தாரை நீங்கள் இழக்க வேண்டியதாக இருந்தது.
Some of you,
உங்களுடைய ஒரு சிலர்
parents may have disinherited you because you decided to be a disciple of Jesus.
நீங்கள் இயேசுவுக்கு சிஷ்யனா இருக்க தீர்மானித்தபடினால இவனுடைய என்னுடைய பிள்ளையே கிடையாது என்று சொல்லி அவர்கள் உங்களை தள்ளி விட்டிருந்திருப்பார்.
You have taken a stand for the Lord.
அல்லது நீங்கள் ஆண்டவருக்கென்ற ஒரு நிலையை எடுத்தபடினாலே
your parents reject you because of that.
உங்கள் பெற்றோர்கள் உங்களை தள்ளி விட்டார்கள்.
That happened to my wife when she married me and we took a stand for the Lord in the church.
என்னுடைய மனைவி என்னை திருமணம் செய்த பொழுது சபைக்காக நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டு நிமித்தமாக தன்னுடைய குடும்பத்தார் எல்லாரும் ஒதுக்கி விட்டார்கள்.
Parents and relatives all cut her off.
என்னுடைய மனைவியுடைய உறவினர்களும் பெற்றோர்களும் துண்டித்து விட்டார்கள் உறவை.
Disinherited her, would give her no part in the inheritance.
இந்த சொத்திலே உனக்கு பங்கே இல்லை என்று சொல்லி அவர்கள் ஒதுக்கி விட்டார்கள்.
What is it?
இது என்ன?
Rubbish.
குப்பை.
Do you worry about these things?
இந்த குப்பையை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீர்களா?
If these things disturb you,
இந்த காரியங்கள் உங்களுக்கு மனக்கலக்கத்தை உண்டு பண்ணுமா?
I would say you have not understood Jesus.
நீங்கள் இயேசுவை இன்னுமாய் விளங்கிக் கொள்ளவில்லை.
Supposing you managed to get a whole lot of gold and you had to give up some of your rubbish.
நீங்கள் பெரிய தங்கத்தை பெறும்படியாக உங்கள் குப்பையை விட்டுவிட்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
Is that a sacrifice?
அது ஒரு தியாகமா?
It's crazy what people think.
ஜனங்கள் எப்படி பைத்தியக்காரத்தனமா
இருக்கு? Because they haven't seen the proper value of earthly things and the proper value of heavenly things.
பூமிக்குரிய காரியங்களுடைய உண்மையான மதிப்பு என்ன என்பதையும் பரலோகத்துக்குரிய காரியங்களுடைய மதிப்பு என்ன என்பதையும் அவர்கள் ஒழுங்காக அறியவில்லை.
Every earthly thing we have given up is rubbish.
நாம் பூமியிலே விட்டுவிட்ட பூமிக்குரிய காரியங்கள் ஒவ்வொன்றும் குப்பைதான்.
If your father didn't give you the share of the property,
சொத்திலே ஒரு பங்கை உங்களுடைய அப்பா உங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால்,
okay, some rubbish you didn't get, so what?
சரி, ஒரு குப்பை உங்களுக்கு கிடைக்கவில்லை, அதனால என்ன?
But see what Christ gave you.
ஆனால் கிறிஸ்து அதற்கு மாறாக உங்களுக்கு என்ன கொடுத்தார்
என்று. That's what Paul says.
இதைத்தான் பவுல் சொல்றார்.
I had to lose everything.
நான் எல்லாவற்றையும் இழக்க
வேண்டியிருந்தது. I suffered the loss.
நான் நஷ்டத்தை அனுபவித்தேன்.
And I counted all things as loss.
நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன்.
So that I can gain Christ.
கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி.
And to such people, Christ is very precious.
இப்படிப்பட்ட மக்களுக்கு கிறிஸ்துவானவர் விலையேறப்பட்டவராயிருக்கிறார்.
But those who've got Christ very cheaply.
ஆனால் இலவசமாய் எந்த விலைக்கும் கொடுக்காதபடி கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டவர்கள்.
Lost nothing on this earth.
நீங்கள் இந்த பூமியில ஒன்றையும் இழக்கவில்லை.
And think of some full-time workers in India who have made a lot of money through coming to Christ.
இன்றைக்கு அநேக முழுநேர ஊழியர்கள் இந்தியாவில் இருக்கிறார்களே கிறிஸ்துவண்டை வந்தபடினாலே நிறைய பணத்தை சம்பாதித்து விட்டார்கள்.
If those people are in a secular job, they won't even get 10% of what they are earning today.
உலக வேலையிலே அவர்கள் இருந்திருந்தால் இப்பொழுது சம்பாதிக்கிற பணத்தை 10% கூட சம்பாதித்திருந்திருக்க மாட்டார்கள்.
Have they suffered loss by coming to Christ?
கிறிஸ்துவண்டை வந்தது நிமித்தமாய் நஷ்டத்தை அனுபவித்திருக்கிறார்களா?
All these people who work in big Christian organizations.
இன்றைக்கு பெரிய பெரிய கிறிஸ்தவ நிறுவனங்களிலே வேலை செய்கிறவர்களை பாருங்கள்.
What huge amounts those directors and all earn.
அந்த இயக்குநர்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய சம்பளம் தொகையாக கொடுக்கப்படுகிறது.
What would they have got if they were in a secular job?
உலக வேலையில் இருந்திருந்தால் அவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைத்திருக்கும்?
They have gained earthly things by coming to Christ.
அவர்கள் சொல்லப்போனால் கிறிஸ்துவண்டை வந்தபடினாலே பூமிக்குரிய காரியங்களை ஆதாயமாய்
பெற்றுள்ளார். That's why there's no anointing in their ministry.
ஆகவே தன்னுடைய ஊழியங்களிலே அபிஷேகம் இல்லை.
They can organize so many things.
அவர்கள் பல காரியங்களை ஒழுங்குபடுத்தி செய்யலாம்.
And give great statistics about what all they are doing for the Lord.
தாங்கள் தேவனுக்கென்று என்ன செய்கிறோம் என்று சொல்லி புள்ளியல்களை கொடுக்கலாம்.
And because God loves people, he may bring many people to Christ.
தேவன் ஜனங்களை நேசிக்கிறபடினாலே அநேகர் அது மூலமாக கிறிஸ்துவண்டை கூட வரலாம்.
That doesn't mean he approves of the spirit of these people.
அப்படி சில கிறிஸ்துவண்டை வருகிறபடினாலே இந்த மக்களுடைய ஆவியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்ற பொருள் அல்ல.
God uses many people whom he does not approve of.
தேவன் அங்கீகரிக்காத அநேக மக்களை தேவனே பயன்படுத்துகிறார்.
In India, God uses many organizations which to bring people to Christ, but one day God himself will judge those organizations.
இன்றைக்கு இந்திய தேசத்திலே பல நிறுவனங்களின் மூலமாக தேவன் ஜனங்களை ஆண்டவரண்டை கொண்டு வருகிறார். ஆனால் நியாய தீர்ப்பின் நாளிலே அந்த நிறுவனங்களையே தள்ளிவிடுவார்.
But for Paul it was different.
ஆனால் பவுலுடைய காரியம்
வித்தியாசமா இருந்தது. When he came to Christ he did not gain anything.
பவுல் கிறிஸ்துவண்டை வரும்பொழுது ஒன்றையும் ஆதாயப்படுத்தவில்லை.
He lost because he took a stand for the Lord.
கிறிஸ்துவுக்கென்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்தபடினாலே அவன் பல காரியங்களை நஷ்டமாக அனுபவித்தார்.
Lost his family, lost his position, lost everything.
குடும்பத்தை இழந்தார், தன்னுடைய பதவியை இழந்தார், எல்லாவற்றையும் இழந்தார்.
And those who have suffered like that,
இது போல பாடுபட்டவர்கள்,
they are the ones who value Christ the most.
இவர்கள் தான் அதிகமாக கிறிஸ்துவை மதிப்பார்.
So if you have suffered like that,
இது போல நீங்கள் நஷ்டத்தை அனுபவித்திருந்தால்,
my brother, my sister, you are one of the fortunate ones in the body of Christ.
என் அருமையான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவின் சரீரத்திலே நீங்கள் இருப்பதற்கு அதிர்ஷ்டம் கொண்டவர்கள்.
Don't feel sorry for yourself.
அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம்.
You feel sorry for the people who have gained earthly things.
பூமிக்குரிய காரியங்கள் ஆதாயமே பெற்றவர்களை பார்த்து அவர்களை பார்த்து பரிதாபப்படுங்கள்.
You are in the footsteps of people like Paul.
நீங்கள் பவுலை போல அவருடைய அடிச்சுவடைய பின்பற்றவர்களாக இருக்கிறீர்கள்.
You know that Paul's entire family rejected him when he became a Christian.
பவுல் கிறிஸ்துவனாய் மாறின பொழுது அவருடைய முழு குடும்பமும் அவனை ஒதுக்கிவிட்டது.
He was a lonely man, no relatives.
தன்னந்தனியனாய் இருந்தார், யாரும் உறவினர்கள் இல்லை.
His only fellowship was the believers in the church.
அவருடைய ஐக்கியம் எல்லாம் சபையில் உள்ள அவருடைய விசுவாசிகள் மட்டும்தான்.
கம்ப்ளீட்லி கட் ஆஃப் ஃப்ரம் ஹிஸ் ரிலேட்டிவ்ஸ்.
முழுமையாக தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு
விட்டார். Because his relatives were rich people in Tarsus, businessmen.
தர்சு பட்டணத்திலே பெரிய தொழில்களை செய்து கொண்டு வந்ததான பணக்காரர்களே அவருடைய உறவினர்கள் இருந்தார்கள்.
They were ashamed that their relative has joined this heretic called Jesus.
தன்னுடைய சொந்தக்காரன் இந்த இயேசு என்கிறதான ஒரு பொய் போதகம் பண்ணுகிற ஒரு இடத்துல சேர்ந்து கொண்டார் என்று சொல்லி அவர்கள் எண்ணினார்கள்.
Have you suffered like that?
இப்படி நீங்கள் பாடுபட்டிருக்கிறீர்களா?
You are in the footsteps of Paul.
நீங்கள் பவுலினுடைய அடிச்சுவட்டிலே நீங்கள் இருக்கிறீர்கள்.
What have you given up? You've given up rubbish.
நீங்கள் எதை விட்டு விட்டீர்கள்? குப்பையை தான் விட்டு
விட்டீர்கள். You gained Christ.
ஆனாலோ கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக்
கொண்டீர்கள். And he says, my desire is that when I stand before the Lord one day,
ஒரு நாளிலே நான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது,
I will have zero of my own righteousness.
என்னுடைய சொந்த நீதி பூஜ்யமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
But only the righteousness that comes from God, verse 9.
9 ஆம் வசனத்தில் சொல்கிறார், கிறிஸ்து நிமித்தமாய் வரக்கூடிய நீதி மட்டுமே எனக்கு காணப்பட வேண்டும்.
All this good life I lived under the law, rubbish.
நியாயப்பிரமாணத்தின் கீழாக வாழ்ந்த நல்ல வாழ்க்கையெல்லாம் குப்பை என்று சொல்லிவிட்டார்.
I only glory that Jesus became my righteousness.
இயேசுவே என்னுடைய நீதியாய் மாறினார் என்பதிலே நான் மென்மை
பாராட்டுகிறேன். He made me righteous with the righteousness of God.
அவர் தேவனால் உண்டாகிறதான நீதியை என்னிடத்தில் கொண்டு வந்தார் என்று சொல்கிறார்.
What is the difference between righteousness of law mentioned in verse 9 and the righteousness of God?
கர்த்தருடைய நீதிக்கும் தேவனுடைய நீதிக்கும் என்ன வித்தியாசம்?
The law,
L-A-W. நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதிக்கும் தேவனால் வருகிற நீதிக்கும் என்ன வித்தியாசம்?
The difference is this. The righteousness of the law is only in my external life.
நீதியினால் வரக்கூடிய நியாயப்பிரமாணத்தினால் வரக்கூடிய நீதியானது என்னுடைய புறமான வாழ்க்கை மட்டுமே.
I can keep all of that righteousness and be a number one hypocrite.
அந்த எல்லா நீதியையும் நான் பின்பற்றியும் கூட நான் முதல் தரமான மாய்மாலக்காரனாக இருக்க முடியும்.
Never commit adultery and keep on lusting day and night with my thoughts.
ஒரு முறை கூட விபச்சாரம் செய்யாதபடிக்கு ஆனால் இரவும் பகலும் என்னுடைய சிந்தையிலே இச்சை கொண்டிருந்திருக்க முடியும்.
Never murder anybody but hate everybody whom I don't like.
ஒருவரையும் கொலை செய்யாதபடிக்கு ஆனாலும் அதே சமயத்தில் நான் விரும்பாத எல்லாரையும் பகித்துக் கொண்டே இருக்க முடியும்.
Not steal any money but love money like anything.
பணத்தை திருடாமல் இருக்க முடியும் ஆனாலும் பணத்தை அதிகமாக நேசித்துக் கொண்டிருக்க முடியும்.
Don't hurt anybody but keep bitterness and jealousy and everything against
them. யாரையும் புண்படுத்தாதபடிக்கு அதே சமயத்தில் எல்லார் மீதும் பொறாமையும் கசப்பையும் கொண்டவனா இருக்க முடியும்.
You know what that is?
இது எல்லாம் தெரியுமா?
Perfect righteousness of the law.
நியாயப்பிரமாணத்தின் பூர்ண நீதி.
And first class hypocrite.
முதல் தரமான மாய்மாலக்கு.
The righteousness of God,
தேவனால் வருகிற நீதி,
is none of these things inside.
இந்த உள்ளே சொல்லப்பட்ட காரியம் ஒன்றுமே இல்லை.
Purity inside,
உள்ளே பரிசுத்தம்.
Love inside,
உள்ளே அன்பு.
Humility inside,
தாழ்மை உள்ளே.
God, Paul says, that is the only righteousness I want.
இந்த நீதிதான் எனக்கு வேண்டும் என்று பவுல் சொல்கிறார்.
I hope that's the only righteousness you want.
உங்களுக்கும் அந்த நீதி தான் வேண்டும் என்று நான்
நம்புகிறேன். In order to get this righteousness,
இந்த நீதியை பெறும்படியாக,
I need the power of his resurrection, verse 10.
10 ஆம் வசனத்தில் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்கு தேவை.
My desire is that I may know him,
நான் அவரை அறிய வேண்டும்,
and the power of his resurrection.
அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிய வேண்டும்.
What is power of resurrection?
அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்றால்
என்ன? Resurrection is a force that lifted Jesus up from death.
உயிர்த்தெழுதலின் வல்லமை என்பது இயேசுவை மரணத்திலிருந்து மேலே தூக்கின ஒரு சக்தி.
There is a death in all of us.
நம் எல்லாருக்குள்ளாகவும் ஒரு மரணம் இருக்கிறது.
Due to sin.
பாவத்தின் நிமித்தமாய்.
Sin has brought us down, 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 down into all types of spiritual death.
பாவம் என்பது நம்மை பலவிதமான ஆவிக்குரிய மரணத்துக்குள்ளாக நம்மை இழுத்துச் செல்கிறது.
You cannot overcome that by determination.
நீங்கள் தீர்மானம் செய்வதனாலே அதை ஜெயிக்க முடியாது.
You cannot overcome that by listening to one message one day and say, okay, I'm going to be holy.
ஒரு நாளில் ஏதோ ஒரு செய்தியை கேட்டபடினாலே நான் பரிசுத்தமாக இருக்க போகிறேன் என்று சொல்லி அதை மேற்கொள்ள முடியாது.
You can try, but like the disciples who went fishing, you'll try all night and you'll catch nothing.
நீங்கள் முயற்சி செய்யலாம். அந்த சீஷர்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படவில்லை என்று சொன்னது போல நீங்களும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள்.
You have to first understand that.
இதை முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும்.
You cannot produce this righteousness.
நீங்கள் நீதியை நீங்களாகவே உண்டாக்க முடியாது.
But this power of resurrection,
ஆனால் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை,
which comes through the Holy Spirit,
பரிசுத்த ஆவியார் மூலமாய் வருகிறது,
lifts me up,
அதனை தூக்கி எடுக்கிறது.
That sin cannot pull me down.
பாவம் இப்பொழுது என்னை கீழ் நோக்கி இழுக்க
முடியாது. It is another power.
வேறு ஒரு சக்தி, வல்லமை.
Like this electric power that brings light.
மின்சார சக்தியானது வெளிச்சத்தை கொண்டு வருகிறது போல.
Like that.
இது போல தான்.
Paul says, I want to know more of that.
நான் இதை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும்.
I want to know the Lord.
நான் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும்.
And I want also one more thing which many people don't desire.
அநேகர் விரும்பாத இன்னொரு காரியத்தையும் அவர் விரும்புகிறார்.
Three things he says in verse 10. Most Christians want only two of them.
இந்த 10 ஆம் வசனத்தில் மூன்று காரியங்களை சொல்கிறார். அநேக கிறிஸ்தவர்களுக்கு இரண்டு காரியங்கள் தான் வேண்டும்.
You want to know the Lord?
நீங்கள் ஆண்டவரை அறிய வேண்டும்.
I think every Christian wants to know the Lord.
எல்லா கிறிஸ்தவனும் ஆண்டவரை அறிய
வேண்டும். You want to know the power of his resurrection?
அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிந்து கொள்ள வேண்டும்.
I think every Christian wants that.
எல்லா கிறிஸ்தவனுக்கும்
தேவை. Paul says one more thing.
இன்னொரு காரியத்தை சொல்கிறார்.
I want the fellowship of Christ's sufferings.
கிறிஸ்துவனுடைய பாடுகளின் ஐக்கியம் எனக்கு வேண்டும்
என்று கன்ஃபார்ம் டு ஹிஸ் டெத்.
அவருடைய மரணத்துக்கு ஒப்பாக வேண்டும்.
ஐ வாண்ட் டு டை வித் ஜீசஸ்.
நான் இயேசுவோடு கூட மரிக்க வேண்டும் என்று சொல்கிறேன்.
ஓ, வி சே வி டோன்ட் வாண்ட் தட்.
நமக்கு அது தேவையில்லை என்று சொல்கிறேன்.
ஹவ் கேன் தேர் பீ எ ரெசரெக்ஷன் விதவுட் எ டெத்?
ஒரு மரணம் இல்லாமல் உயிர்த்தெழுதல் எப்படி நடைபெறும்?
எ லாட் ஆஃப் பீப்பிள் வாண்ட் ரெசரெக்ஷன் பட் தே டோன்ட் வாண்ட் டு
டை. அநேகருக்கு உயிர்த்தெழுதல் தேவை, ஆனால் மரிப்பதற்கு ஆயத்தமாக இல்லை.
யூ டேக் ஜீசஸ் ஓன் எக்ஸாம்பிள்.
இயேசுவின் சொந்த மாதிரி
எடுத்துக்கொள்ளுங்கள்.
நீங்க சொல்லுங்க,
இஃப் ஜீசஸ் ஹட் நாட் டைட்,
இயேசு மரிக்காவிட்டால்
வுட் ஹி ஹேவ் பீன் ரெசரெக்டட்?
அவர் உயிர்த்தெழுந்திருப்பாரா?
நோ,
இல்லை.
Death has to come before the resurrection.
உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக ஒரு மரணம் நிகழ வேண்டும்.
And that's why he says in 2 Timothy 2, if we die with him, we will live with him.
அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று தீமோத்தேயு 2 இல் வாசிக்கிறோம்.
If you don't die with him,
அவரோடு கூட மரிக்காவிட்டால்
we are not going to live with him.
நாம் ஆளுகை செய்ய மாட்டோம்.
And he says,
அவர் சொல்கிறார்,
I have not attained this wonderful life I am describing.
நான் இப்பொழுது விவரித்து சொல்கிற இந்த அற்புதமான வாழ்க்கை இன்னும் நான் அடையவில்லை.
Verse 12.
12வது வசனம்.
I have not become perfect.
நான் பூரணவன் அல்ல.
But I am pressing on.
ஆனாலும் நான் அதை தொடர்கிறேன்.
I am trying to reach out to get a hold of this life.
இந்த வாழ்க்கையை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன்.
I have got a hold of a lot of it.
நான் அதிலே பல காரியங்களை பிடித்து விட்டேன்.
But there's more.
ஆனால் இன்னும் அதிகமாக இருக்கிறது.
And so there's only one thing I do in my life now.
ஆகவே இப்பொழுது சகோதரரே, நான் ஒரு காரியத்தை செய்கிறேன்.
I forget how much I have achieved.
எந்த அளவுக்கு நான் சாதித்து விட்டேன் என்பதை நான் மறந்து விடுகிறேன்.
When it says in verse 13, forget what lies behind. Many people take it, oh, I like to forget all my past sins.
இங்கே பின்னானவைகளை மறந்து என்று சொன்னால் அநேகர் எண்ணுவதெல்லாம் நான் கடந்த கால பாவங்களை எல்லாம் மறந்து விட வேண்டும் என்கிறார்கள்.
That's good.
அது நல்லதுதான்.
That's not what Paul is speaking of here.
பவுல் அதைக் குறித்து இங்கே பேசவில்லை.
Paul is saying, I've already progressed so much spiritually and I'm forgetting all that.
நான் எவ்வளவோ ஆவிக்கிற வாழ்க்கையில முன்னேறி இருக்கிறேன், இப்பொழுது அதெல்லாம் மறந்து விடுகிறேன்.
I am forgetting my successes.
என்னுடைய வெற்றிகளை மறக்கிறேன்.
I am forgetting my growth.
என்னுடைய ஆவிக்கிற வளர்ச்சியை மறக்கிறேன்.
I am forgetting all that I have accomplished for the Lord.
ஆண்டவருக்கு என்று சாதித்த காரியங்களை மறக்கிறேன்.
That's also a good thing to forget.
இதையும் மறப்பதற்கு நல்ல காரியங்கள் தான்.
Sometimes the Lord has spoken to me like this.
சில சமயத்தில் தேவன் இடத்தில் இப்படி பேசியிருக்கிறார்.
Just imagine.
நீ கற்பனை செய்து
பார். You have never spoken a single sermon in your life so far.
உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை ஒரு பிரசங்கத்தை கூட செய்யவில்லை.
Never written a book.
ஒரு புத்தகத்தை கூட எழுதவில்லை.
Never produced one CD.
ஒரு CD கூட.
You have never been a blessing to a single person till today.
இதுவரை ஒரு நபருக்கு கூட ஆசீர்வாதமா இருந்ததில்லை.
Think like that.
இப்படி எண்ணிப்பார்.
And start now.
இப்பொழுது ஆரம்பி என்று சொல்றார்.
See, that's good.
நல்லது என்று.
That is to forget everything that lies behind.
இதுதான் பின்னாலே மறப்பது என்பதனுடைய அர்த்தம்.
You know, that gives us a passion.
இது நமக்கு ஒரு பெரிய வாஞ்சையை கொடுக்கிறது.
If you keep on meditating on what all you've done for the Lord,
நீங்கள் ஆண்டவருக்கு என்னெல்லாம் செய்தேன் என்று தியானித்துக் கொண்டிருந்தால்,
you'll become lazy.
நீங்கள் சோம்பேறியாய் மாறிவிடுவீர்கள்.
So Paul said, I won't remember all that.
ஆகவே அவைகளெல்லாம் நான் எண்ணுவதில்லை.
Press toward the mark.
நான் அந்த பந்தய பொருளை நோக்கி தொடர்கிறேன், லக்கை நோக்கி தொடர்கிறேன்.
What Jesus laid hold of me, verse 12, I want to lay hold of that.
இயேசு எதற்காக என்னை பிடித்தார், அதை நான் பிடித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
I want to press on.
இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்துதான் இந்த ஊழியமானது பாய்ந்து ஓடுகிறது.
So he says in verse 15.
ஆகவே 15வது வசனம்.
Those of us who are perfect, who have this attitude,
இந்த சிந்தை கொண்டவர்கள், தேர்ந்தவர்கள் எல்லாரும்,
let us who are perfect have this attitude.
பூர்ண தேர்ந்தவர்கள் எல்லாரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம்.
So he says, those of us who want to be matured,
தேர்ந்தவர்களா இருக்க விரும்புகிறவர்கள்,
you must have this attitude.
இந்த சிந்தையை கொண்டிருக்க வேண்டும்.
And if you don't have this attitude, God will show it to you.
இந்த சிந்தை உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு அதை காண்பிப்பார்.
Then he says, verse 17.
17வது வசனத்திலே சொல்கிறார், சகோதரரே,
follow my example.
என்னுடைய மாதிரியை பின்பற்றுங்கள்.
And follow the example of those who walk according to this pattern.
நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள்.
He doesn't say follow any of your elders.
உங்கள் மூப்பரை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை.
Because some of those elders may not be a good example.
ஏனென்றால் அதிலே ஒரு சில மூப்பர்கள் நல்ல மாதிரியாக இல்லாமல் இருக்கலாம்.
And he doesn't say follow every person who is a preacher.
பிரசங்கியாரா இருக்கிற எல்லாரையும் பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை.
Those who walk according to this pattern which I have shown you.
நான் உங்களுக்கு காண்பித்த இந்த மாதிரியின்படி நடக்கிறவர்கள்,
walk according to that.
அதன்படி நடங்கள்.
Because he says, I'll tell you, many people,
அநேகர்,
they are enemies of the cross of Christ.
கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞரா இருக்கிறார்.
Their god is their belly.
அவருடைய தேவனுடைய வயிறு.
Interested in food.
ஆகாரத்தில் விருப்பமாக
இருக்கிறது. Their mind is set on earthly things.
அவருடைய சிந்தையானது பூமிக்கு அடுத்துள்ள
சிந்தையில. They call themselves preachers.
தங்களை பிரசங்கர் என்று அழைக்கிறார்கள்.
But he says, we are different.
ஆனால் நாங்கள் வித்தியாசமா.
Our citizenship is in heaven.
எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில்.
We are waiting for our savior.
நாங்கள் இரட்சகர் வர காத்திருக்கிறோம்.
And one day he will come.
ஒரு நாளில் அவர் வருவார்.
And he will change this wretched body into a body just like his glory.
நிர்பந்தமான இந்த சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரமாய் மறுரூபப்படுத்துவார்.
That's the hope we have.
இந்த நம்பிக்கை தான் நமக்கு இருக்கிறது.
That Christ will come one day.
ஒரு நாளில் கிறிஸ்து வருவார்.
And he will take this weak body which is sick and sinful.
வியாதிப்பட்டு பாவத்தினால் நிறைந்திருக்க இந்த பலவீனமான சரீரத்தை
transform it completely.
முழுமையாக மறுரூபப்படுத்துவார்.
We look forward to that.
நாம் அதற்காக எங்கி
பார்க்கிறோம். One day our body will be changed to become exactly like Jesus' body.
ஒரு நாளிலே நம்முடைய சரீரமானது இயேசுவின் சரீரத்தை போலவே மறுரூபமாகும்.
Until then,
அதுவரை,
Our citizenship is in heaven.
நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திலே
இருக்கிறது. You know, it's like if you go to Africa to some country.
நீங்கள் ஆப்பிரிக்கா தேச கண்டத்தில் உள்ள ஒரு தேசத்துக்கு போகிறீர்கள். நீங்கள் ஒரு இந்தியர்.
You always want to come back to India.
நீங்கள் எப்பொழுது நாம் இந்தியாவுக்கு போகும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்பீர்கள்.
Africa, you contact your relatives in India.
ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் கூட இந்தியாவில் உள்ள உங்கள் உறவினர்களோடு கூட பேசிக்
கொண்டிருப்பீர்கள். You don't buy property in Africa, your property is in India.
ஆப்பிரிக்காவில் சொத்து வாங்க மாட்டீர்கள், இந்தியாவில் தான் வாங்குவீர்கள்.
Our citizenship is in heaven.
ஆகவே நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருந்தால்
My interests are there.
என்னுடைய விருப்பம் எல்லாம் அங்கே தான்
இருக்கு. Here on earth, I'm in a foreign country.
பூமியானது எனக்கு அந்நிய தேசமாய் தான் இருக்கும்.
It's a wonderful thing.
அருமையான ஒரு காரியம்.
May God help us to live like this.
தேவன் இப்படி வாழ்வதற்கு நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Welcome once again to Words of Life program.
திரும்பமாய் உங்களை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
We have been studying through the Bible.
வேதாகமம் முழுதும் என்கிற இந்த வேத வார்த்தை நாம் படித்து
வருகிறோம். And now we have reached Philippians chapter 3.
இப்பொழுது பிலிப்பியர் 3 அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம்.
In our last study we were seeing the things that Paul considered rubbish in order that he might gain Christ.
கடந்த வேத பாடத்திலே கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் முறையாக என்னென்ன காரியங்களை குப்பையும் நஷ்டமும் என்னென்ன என்று பவுல் சொல்கிறதை நாம் பார்த்தோம்.
Notice two apparently contradictory expressions in verses 12 and 15 of chapter 3.
மூன்றாம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பார்ப்பதற்கு முரண்பாடாய் இருக்கிறது போல தெரிகிறது.
In verse 12 he says I am not already perfect.
12ஆம் வசனத்திலே நான் தேர்ந்தவன் என்று சொல்கிறதில்லை என்று சொல்கிறார்.
But in verse 15
15ஆம் வசனத்திலே
he says let us who are perfect have this attitude.
தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம் என்று சொல்கிறார்.
That means he says he is perfect.
அப்படியானால் நான் தேர்ந்தவன் என்று சொல்கிறேன்.
Not only me but some others also.
நான் மட்டுமல்ல என்னோடு கூட சிலரும் தேர்ந்தவர்கள் என்று
சொல்கிறேன். So how can this be?
இது எப்படி நடைபெறும்?
Perfect but not perfect.
தேர்ந்தவர்களாக இருக்கிறோம் ஆனாலும் நாங்கள் தேர்ந்தவர்களாக இல்லை என்று.
Many Christians are afraid of the word perfection.
பூர்ணம் என்கிற உடனே அநேக கிறிஸ்தவர்கள் பயந்து விடுகிறார்கள்.
But the Bible says let's press on to perfection.
ஆனால் வேதமோ பூர்ணராகும்படி கடந்து போவோம் என்று சொல்கிறது.
There are two perfections mentioned in scripture.
வேதத்திலே இரண்டு பூர்ணங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
And those are the two we read in these two verses.
அதைத்தான் நாம் இந்த இரண்டு வசனங்களிலே வாசிக்கிறோம்.
Let me take an example.
ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
If you ask a child,
ஒரு குழந்தையை பார்த்து கேளுங்கள்.
Who is a school child?
ஒரு பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தை.
How many marks did you get in mathematics?
கணக்கு பாடத்தில் எவ்வளவு மார்க்குகளை வாங்கினாய் என்று கேட்கிறீர்கள்.
I got perfect marks, 100%.
பூர்ணமான மார்க்குகளை பெற்று விட்டேன், 100 மார்க் என்று சொல்கிறார்.
Can you get more than 100%?
100க்கு மேலாக மார்க்குகளை பெற முடியுமா? இல்லை.
That's the maximum.
அதுதான் அதிகபட்சமான.
Then you ask him another question.
இன்னொரு கேள்வியை நீங்கள் கேட்க.
Are you perfect in mathematics?
கணக்கு பாடத்திலே பூர்ணமாக இருக்கிறாயா?
Oh no.
இல்லை இல்லை.
I'm only in the second standard.
நான் இப்போ இரண்டாம் வகுப்பு தான் படித்துக் கொண்டிருக்கிறேன்.
I'll go to third standard, fourth standard.
மூன்றாம் வகுப்பு, நான்காம் வகுப்பு,
tenth standard,
பத்தாம் வகுப்பு,
twelfth standard,
12ஆம் வகுப்பு.
BSc mathematics.
BSc கணிதம்.
MSc mathematics.
MSc கணிதம்.
PhD mathematics.
PhD கணிதம்.
I've got a long way to go.
நான் போவதற்கு
எவ்வளவு தூரம் இருக்கு. Even when I finish PhD I won't be perfect.
PhD முடித்தாலும் கூட நான் இன்னும் கணக்கிலே பூர்ணமானவனாய் மாற முடியாது.
But right now,
ஆனால் இப்பொழுது
I've got perfect marks.
ஆனால் பூர்ணமான மதிப்பெண்களை பெற்றிருக்கேன்.
I can't get 101.
101 மார்க்கை வாங்க முடியாது.
I've got 100.
100 மார்க் வாங்கியிருக்கிறேன்.
Those are the two perfections.
இதுதான் இந்த இரண்டு பூரணங்கள்.
One is perfection according to the level of my conscience right now.
இப்பொழுது என்னுடைய மனசாட்சியின் நிலையை பொறுத்து இருக்கக்கூடிய ஒரு பூரணம்.
That we must all have.
அது நாம் எல்லாரும் பெற்றிருக்க வேண்டும்.
You may be in second standard, I may be in fifth standard. I must get fifth standard 100%. You need get only second standard 100%.
நீங்கள் இரண்டாம் வகுப்பில் இருக்கலாம், நான் ஐந்தாம் வகுப்பில் இருக்கலாம். நீங்கள் இரண்டாம் வகுப்பின் அளவின்படி பூரணமான மார்க்குகளை பெற வேண்டும். நான் ஐந்தாம் வகுப்பு நிலவரப்படி அதனுடைய பூரண மதிப்பெண்களை பெற
வேண்டும். That's why the Bible says I cannot judge you according to my standard.
ஆகவே தான் நான் என்னுடைய தரத்தை வைத்து உங்களை நியாயந்திருக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது.
Can a fifth standard student compare his knowledge with a second standard student?
ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கிற பையன் இரண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவனோடு கூட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா?
And ask him why don't you know everything that I know?
எனக்கு தெரிந்தவைகள் எல்லாம் ஏன் உனக்கு தெரிவதில்லை என்று கேட்க முடியுமா?
That is the height of stupidity.
இதுதான் புத்தியீனத்தினுடைய உச்சகட்டம்.
We don't find such stupidity in the world among students.
மாணவர்கள் மத்தியிலே உலகத்திலே இப்படிப்பட்ட புத்தியீனத்தை நான் பார்க்கவில்லை.
I've never heard of a fifth standard student going to second standard student saying you must know as much as I know.
ஐந்தாம் வகுப்பு படிக்கிற மாணவன் ஒரு காலம் இரண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவனிடத்திலே போய் எனக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை நான் பார்த்ததே இல்லை.
I never heard it.
நான் கேட்டதே
இல்லை. But among Christians there's plenty of it.
ஆனால் கிறிஸ்தவ மத்தியில் நிறைய பேர் அப்படி இருக்கிறார்கள்.
Christians who judge that person.
மற்றவரை நியாயந்திருக்க கிறிஸ்தவர்கள்.
Why does he do that?
அவர் ஏன் இப்படி செய்கிறார்?
I wouldn't do it.
நான் செய்ய மாட்டேன்.
Well, maybe you're in fifth standard, brother.
சகோதரனே, ஒருவேளை நீங்கள் ஐந்தாம் வகுப்பில் இருக்கலாம்.
He's in second standard.
அவர் ஒருவேளை இரண்டாம் வகுப்பில் இருக்கலாம்.
So it's not a sin for him.
ஆகவே அது அவருக்கு பாவம் அல்ல.
But if you do it, it is a sin.
நீங்கள் செய்தால் அது உங்களுக்கு பாவம்.
I know many things in my life.
என்னுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் நடந்திருக்கிறது.
Which if I do, is a sin.
நான் அதை செய்தால் அது பாவம்.
I see other people doing it.
மற்ற ஜனங்கள் செய்கிறதை பார்க்கிறேன்.
I say that's not sin for them.
அது பாவம் அவர்களுக்கு பாவம் இல்லை என்று சொல்கிறேன்.
They have not come to my standard.
அவர்கள் என்னுடைய தரத்திற்கு இன்னும் வரவில்லை.
And even Almighty God does not call it sin for them.
சர்வ வல்லமையுள்ள தேவனே அவர்கள் அவர்களுக்கு அது பாவம் என்று அழைப்பதில்லை.
Foolish believers will call it sin.
ஆனால் புத்தியீனமான விசுவாசிகள் அதை பாவம் என்று கருதுவார்கள்.
And there are plenty of such foolish believers.
இப்படி புத்தியீனமான விசுவாசிகள் நிறைய காணப்படுகிறார்கள்.
Who are they?
அவர்கள் யார்?
The ones who keep on judging other people.
மற்றவர்களை நியாயம் தீர்த்துக் கொண்டே இருக்கக்கூடிய மக்கள்.
So perfection to become like Christ, that none of us have reached.
ஆகவே கிறிஸ்துவை போல மாறக்கூடிய பூர்ணம் அது யாருமே அடையவில்லை.
Paul says, I haven't reached that either.
நானும் அதை அடையவில்லை என்று பவுல் சொல்கிறார்.
And he did not reach it at the end of his life either.
தன்னுடைய வாழ்க்கை முடிவிலே கூட அதை அடையவில்லை.
But perfection at my level.
ஆனால் என்னுடைய நிலையில இருக்கக்கூடிய ஒரு பூர்ணம்.
That means perfect according to my conscience.
என்னுடைய மனசாட்சியின்படி நான் பூர்ணமாக இருக்கிறேன்.
Not according to your conscience, brother. Yours may be higher than mine.
உங்களுடைய மனசாட்சியின்படி அல்ல சகோதரனே, உங்களுடைய மனசாட்சியினுடைய தரம் என்னை காட்டிலும் உயரமானதாக இருக்கலாம்.
Don't judge me.
ஆகவே என்னை நியாயந்தீர்க்க.
I don't judge you.
நானும் உன்னை நியாயந்தீர்க்கிறேன்.
I have to judge myself according to the level of my conscience.
என்னுடைய மனசாட்சி நிலவரத்தின்படி தான் என்னை நான் நியாயந்தீர்த்துக் கொள்ள
முடியும். God will give me an examination only according to the portions that have been covered in my standard.
என்னுடைய வகுப்பில் எவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்திருக்கிறாளோ அதே பொறுத்து தான் தேவன் கேள்விப்பட்டாலே செய்து தருவார்.
If he has taught you more through his Holy Spirit,
பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அதிகமாக உங்களுக்கு சொல்லி
கொடுத்திருப்பார். He will expect more from you.
உங்களிடத்திலிருந்து அதிகமாக எதிர்பார்ப்பார்.
To whom more is given,
அதிகம் கொடுத்தவனிடத்திலே
more is required.
அதிகம் கேட்கப்படும்.
That's why in the Old Testament,
ஆகவே தான் பழைய ஏற்பாட்டிலே
the sacrifice that had to be offered for a leader was the same sacrifice for sin that the whole congregation had to offer.
இஸ்ரவேலிலே அந்த ஒரு தலைவன் கொடுக்கக்கூடிய பலியானது இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய பலிக்கு சமமாக இருக்கிறது.
A congregation of 10,000 people,
10,000 ஜனங்கள் கொண்டதான சபை அவர்களுடைய பாவம் செய்து விட்டார்கள்.
They offer a bull.
அவர்கள் ஒரு காளையை பலி கொடுக்கிறார்கள்.
One leader who sins,
ஒரு தலைவன் பாவம் செய்தால்
he's also got to offer a bull.
அவனும் ஒரு காளையை பலி கொடுக்க வேண்டும்.
So these people can share the cost of the bull among 10,000 people.
ஆகவே ஒரு காளையினுடைய செலவை இந்த 10,000 பேர் பங்கிட்டுக் கொள்ளலாம்.
But this leader has to pay the entire cost of the bull himself.
ஆனால் இந்த தலைவனோ அந்த முழு காளைக்குரிய பணத்தை அவன்தான் கொடுக்க வேண்டும்.
You know, it was an expensive thing to sin in the Old Testament.
பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பாவம் செய்வது என்பது விலை உயர்ந்ததாக என்று தெரியுமா
உங்களுக்கு? So there we see how God considered the leader's sin is very serious.
ஆகவே இங்கே தலைவனுடைய பாவத்தை சீரியதாக ஆண்டவர் கருதுகிறார்.
We must understand from that perfection is at different levels.
ஆகவே பூரணம் என்பது வெவ்வேறு நிலைகளில் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
But from there we must press on to perfection.
ஆனால் அந்த நிலையிலிருந்து நாம் பூரணத்தை நோக்கி
தொடர வேண்டும். That's like saying you must get 100% in first standard.
அது எதற்கொப்பா இருக்கிறது என்று சொன்னால் ஒன்றாம் கிளாஸில் 100 மார்க் வாங்க
வேண்டும். Next year you get 100% in second standard.
இரண்டாம் வகுப்பில் 100 மதிப்பெண்கள் வாங்க வேண்டும்.
Next year you get 100% in third standard.
அடுத்த வருடத்தில் மூன்றாம் வகுப்பில் 100 மதிப்பெண்கள் வாங்க வேண்டும்.
Perfect till you finally reach utter total perfection.
இப்படி தான் பூரணம் 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 கடைசியாக பூரணத்தை அடையும் வரை.
Chapter 4,
நான்காம் அதிகாரம்.
He says,
அவர் சொல்கிறார்,
there are two sisters there who can't get along with each other.
அங்கே இரண்டு சகோதரிகள் இருக்கிறார்கள், அவர்கள் இருவருக்கும் பிணக்கு இருக்கிறது.
These are problems they had in the early church too.
ஆரம்பகால சபைகளிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது.
So Paul had to write to them.
ஆகவே பவுல் அவர்களுக்கு எழுத வேண்டியிருந்தது.
Verse 2, I urge Yodia and Syntyche to please live in harmony in the Lord.
ஏயோதியாளுக்கும் சிந்தியாளுக்கும் புத்தி சொல்லி நீங்கள் இருவரும் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரே சிந்தியாயிருங்கள் என்று
சொல்கிறார். And he tells the elder brother there, please help these women.
இந்த ஸ்திரீகளுக்கு உதவி செய்யுங்கள் என்று அங்குள்ள மூப்பருக்கு சொல்கிறார்.
They have been zealous workers with me in the gospel.
சுவிசேஷத்தில் எனக்கு வைராக்கியம் உள்ள பணிகளை அவர்கள் செய்தார்கள்.
And their names are in the book of life.
அவருடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில்
எழுதப்பட்டிருக்கிறது. They are my fellow workers.
அவர்கள் என்னுடைய உடன் விளையாட்டில்
இருக்கிறார்கள். But the problem is these two sisters can't get along with each other.
ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இந்த இரு சகோதரிகளுக்குள்ளாகவும் ஐக்கியம் இல்லை.
Haven't we seen cases like that?
இது போல நாம் பார்க்கவில்லையா?
Very zealous to serve the Lord.
தேவனுக்கு ஊழியம் செய்கிற காரியம் என்று வரும்பொழுது வைராக்கியம்.
But they can't get along with each other.
ஆனால் ஒருவரோடு ஒன்றித்து போக முடியவில்லை.
That's a very sad testimony.
இது மிகவும் துக்கமான ஒரு சாட்சி.
Of course, Paul himself had that problem with Barnabas once upon a time.
ஒரு காலத்திலே பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தது.
But he is grown up now.
ஆனால் இப்பொழுது பவுல் வளர்ந்து விட்டார்.
You know, when you can't get along with another worker,
நீங்கள் இன்னொரு பணியாளரோடு கூட உங்களால் ஐக்கியமாக இருக்க முடியவில்லை என்றால்,
you need to judge yourself and see what's the reason.
என்ன காரணம் என்பதை உங்களை நீங்களே நிதானித்து அறிந்து பார்க்க வேண்டும்.
Now, if that person's carnal and his motives are wrong,
அவருடைய உள்ளோக்கம் தவறாய் இருக்கிறது, மாம்சிகமானவராய் இருந்தால்,
then you need to ask yourself whether you should be working with such a man.
அப்படிப்பட்டவரோடு கூட சேர்ந்து நான் ஊழியம் செய்ய வேண்டுமா என்பதை நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும்.
But he may be a wholehearted brother.
ஆனால் அவர் முழுஇருதயமுடைய சகோதரராய் இருக்கலாம்.
But a strong brother.
ஆனாலும் ஒரு வலிமையான சகோதரராய் இருக்கலாம்.
And you're also a wholehearted brother.
நீங்களும் முழுஇருதயமுடைய சகோதரர்.
And you're also a strong brother.
நீங்களும் ஒரு வலிமையான சகோதரராய் இருக்கலாம்.
Then you got to bear with one another.
அப்படியானால் நீங்கள் இருவரும் ஒருவரொருவர் தாங்கிக் கொள்ள வேண்டும்.
If you work together, both of you will grow spiritually.
நீங்கள் இருவருமே சேர்ந்து நீங்கள் ஊழியம் செய்தால் நீங்கள் இருவருமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும்.
If you allow the devil to separate you,
ஆனால் பிசாசு உங்களை பிரிக்கும்படிக்கு நீங்கள் இடம் கொடுத்தால்,
neither of you will grow as much as you could have if you were together.
நீங்கள் ஒன்றாய் இருக்கும்பொழுது எந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்திருப்பீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்திருக்க
முடியாது. Then Paul speaks about joy again.
பிறகு மீண்டும் ஆய் சந்தோஷத்தை கொடுத்து போல்
சொல்றார். He says, always you must rejoice.
எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள்.
The kingdom of God is joy in the Holy Spirit.
தேவனுடைய ராஜ்யம் என்பது பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும்
சந்தோஷம். So there's no reason why we should not rejoice all the time.
ஆகவே எல்லா நேரங்களிலேயும் நாம் சந்தோஷமா இருக்க கூடாது என்பதற்கு
காரணம் இல்லை. Always rejoice.
எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள்.
Let your gentle spirit be known to everybody.
உங்களுடைய சாந்த குணமுள்ள ஆவி எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக.
The Lord is near. Why shouldn't you rejoice?
கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். ஏன் நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க கூடாது?
Not only joy.
சந்தோஷம் மட்டுமல்ல.
Let there be no anxiety in your life.
அங்கே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கவலையும் இருக்க வேண்டாம்.
The kingdom of God is not only joy in the Holy Spirit, it is peace in the Holy Spirit.
தேவனுடைய ராஜ்யம் என்பது பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம் மட்டுமல்ல, அது பரிசுத்தாவினால் உண்டாகும்
சமாதானமும். It brings both together.
ஆகவே இங்கே இந்த இரண்டு காரணமும்
எழுதப்பட்டிருக்கிறது. Joy and peace.
சந்தோஷமும் சமாதானமும்.
Be anxious for nothing.
ஒன்றுக்கும் கவலைப்படாமல்.
Rejoice always.
எல்லா நேரங்களிலேயும்
சந்தோஷமாக இருங்கள். These are total statements.
இவங்களெல்லாம் முழுமையடைந்ததான வாக்கிய வாசகங்கள்.
There is a common expression now in English called 24/7.
24/7 என்கிறது,
which means 24 hours a day, 7 days a week.
24/7 என்கிற பதங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அதனுடைய பொருள் என்னவென்றால், ஒரு நாளில் 24 மணி நேரங்களும், ஒரு வாரத்தில் 7 நாட்களும்.
It's a new way of saying always.
எல்லா நேரங்களிலேயும் என்று சொல்வதற்குரிய ஒரு புது வழி.
Some TV programs say we run 24/7.
சில டிவி நிகழ்ச்சிகள் நாங்கள் 24/7.
That means we are running the whole week, so 24 hours a day.
அதனுடைய பொருள் என்னவென்றால், இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளிலும் எல்லா நேரங்களிலும் காண்பிக்கிறோம் என்று அர்த்தம்.
It says rejoice in the Lord 24/7.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் என்று சொன்னால் 24/7.
24 hours a day.
ஒரு நாளில் 24 மணி நேரங்கள்.
7 days a week.
வாரத்தில் 7 நாட்களும்.
Rejoice.
சந்தோஷமா இருங்கள்.
Now the question is.
இப்பொழுது கேள்வி என்னவென்றால்,
is that possible?
அது முடியுமா?
What's the devil telling you right now?
பிசாசு இப்பொழுது உங்களுக்கு என்ன சொல்கிறான்?
I know.
எனக்கு தெரியும்.
He's telling you impossible.
அது கூடாது என்று சொல்கிறான்.
Now you have a choice.
இப்பொழுது உங்களுக்கு ஒரு காரியத்தை தேர்வு செய்யலாம்.
Believe what God says or believe what the devil says.
தேவன் என்ன சொல்கிறான் என்பதை நீங்கள் நம்பலாம், இல்லாவிட்டால் பிசாசு சொல்கிறதை நீங்கள் நம்பலாம்.
Dear brother and sister.
அருமையான சகோதரனே சகோதரியே.
You are probably missing what God wants you to have because you are believing the devil.
நீங்கள் பிசாசை நம்புகிறபடினாலே தேவன் நீங்கள் எதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் அதை நீங்கள் எழுந்து போகிறீர்கள்.
I remember many many years ago.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு ஞாபகம் வருகிறது. நான் இந்த வசனத்தை வாசித்தேன்.
And I said, Lord, it is not true in my life.
ஆண்டவரே, இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில் மெய்யாக இல்லை ஆண்டவரே.
That is the first thing you have to say.
நீங்கள் செய்ய சொல்ல வேண்டிய முதல் காரியம் இதுதான்.
Lord, I have caught no fish.
ஆண்டவரே, நான் இன்னுமாய் மீனை பிடிக்கவில்லை.
I am a failure.
நான் தோற்றுப்போனவன்.
I have not been able to rejoice always.
Naan eppozhudhum sandoshama irukka mudiyavillai.
But I believe it is possible.
Adu koodum endru viswasikkiren.
And I want it.
Enakku adu thevai.
And I want you to do it in me.
Neer adai ennile seiya vendum endru virumbugiren.
Don't just ask me to do it. I can't do it.
ஆண்டவரே, நானே செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டாம், என்னால
செய்ய முடியும்.
நீர் என்னிலே செய்தால் நான் ஆயத்தமா இருக்கிறேன்.
And I cried out and I cried out and I cried out.
நான் இப்படி அழுது கொண்டே இருந்தேன், தேவனுடைய கதறி கேட்டுக் கொண்டே இருந்தேன்.
I tell you,
நான் சொல்கிறேன்,
it became true in my life.
என்னுடைய வாழ்க்கையில் இது மெய்யாய் மாறிவிட்டது.
True in my life for a long time.
அநேக ஆண்டுகளாக இது என் வாழ்க்கையில் மெய்யாய் இருக்கிறது.
I can't even remember when the last time was that I was in a bad mood.
நான் எப்பொழுது துக்கமா இருந்தேன் என்று என்னால எண்ணி பார்க்க முடியாது, மறந்து விட்டேன்.
No.
இல்லை.
Because my joy is not found in my circumstances.
ஏனென்றால் என்னுடைய சந்தோஷமானது என்னுடைய சூழ்நிலையை பொறுத்தது அல்ல.
Religious people have taken me to court for pointing out their false doctrines.
அவருடைய தவறான உபதேசங்களை சுட்டி காண்பித்தபடினாலே மார்க்க சம்பந்தமான மனிதர்களை வடக்கு மண்டலத்துக்கு எடுத்து
சென்றார்கள்.
அங்கேயும் கூட நான் சந்தோஷப்பட்டேன்.
That's the will of God, I rejoiced there.
அது தேவனுடைய சித்தமாய் இருக்குமானால் நான் அங்கேயும் சந்தோஷமாய்
இருந்தேன். I remember when I went there, the Lord said, "Don't worry, I've been to court before you."
நான் அங்க வழக்கு மன்றத்துக்கு போகும்பொழுது ஆண்டவர், நீ கவலைப்படாதே, உனக்கு முன்பாக நானும்
போயிருக்கேன்.
அங்கே அவரும் சந்தோஷமா இருந்தார். ஆகவே நானும் சந்தோஷமா
இருந்தேன்.
ஒரு நாளில் நீ சிறைச்சாலைக்கு போக
வேண்டும்,
அங்கேயும் சந்தோஷமா
இருப்பேன்.
பவுல் செய்தது போல.
Always.
எப்பொழுதும்.
What are we rejoicing in?
நாம் எதிலே சந்தோஷமா இருக்கிறோம்?
See, we are not rejoicing that we are in a jail.
நாம் சிறைச்சாலையில் இருக்கிறபடினாலே சந்தோஷமா இருக்க
முடியாது. Nobody can rejoice in the circumstances.
யாருமே சூழ்நிலையினாலே சந்தோஷமா இருக்க மாட்டார்.
We rejoice that God is on the throne.
ஆனால் தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறபடினாலே சந்தோஷமா இருக்க
முடியாது. Devils defeated.
பிசாசு தோற்கடிக்கப்பட்டது.
My sins are all forgiven.
என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது.
God is making everything work for my good.
தேவன் எல்லாவற்றையும் என்னுடைய நன்மைக்காக செய்கிறார்.
And some of these difficult circumstances will make me a strong Christian.
கடினமான சூழ்நிலைகள் என்னை உறுதியான கிறிஸ்தவனாய் என்னை
மாற்ற முடியும். That's what I rejoice in.
இதனாலே தான் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
But we don't rejoice in the difficult circumstances.
ஆனால் கடினமான சூழ்நிலையினாலே நாம் சந்தோஷமா இருக்க முடியாது.
Jesus, who for the joy set before him endured the cross.
தமக்குமுன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சிலுவையை சகித்தார் என்று இயேசு குறித்து எழுதப்பட்டிருக்கிறது.
Never says Jesus enjoyed the cross.
இயேசு சிலுவையை சந்தோஷித்தார் என்று சொல்லப்படவில்லை.
Nowhere.
எங்கேயுமே அப்படி சொல்லப்படவில்லை.
He endured the cross.
அவர் சிலுவையை சகித்தார்
because of the joy set before
him. தமக்குமுன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு.
If I go this way, I'll have fellowship with the Father.
இந்த வழியாய் நான் போனால் பிதாவோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பேன்.
So don't be foolish and say I have to rejoice in this difficult circumstance.
ஆகவே இந்த கடினமான சூழ்நிலையில் நான் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று நீங்கள் புத்தியமாய் சொல்ல
வேண்டாம். Not in the circumstance itself.
சூழ்நிலைகளிலே அல்ல.
What does it say here?
இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு?
Rejoice in the Lord.
கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள்.
Circumstances may be whatever.
சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும்
இருக்கலாம். Good or bad.
அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம். கர்த்தருக்குள் சந்தோஷமா
இருக்கு. That's the important thing.
இதுதான் முக்கியமான
காரியம். Always.
எப்பொழுதும்.
The same way with anxiety.
அதே போல தான் கவலை.
Be anxious for nothing.
ஒன்றுக்கும் கவலைப்படாமல்.
Nothing.
ஒன்றுக்கும்.
How to do that in this wretched world?
இந்த துர்க்கபாக்கியமான உலகத்தில் எப்படி இதை செய்ய முடியும்?
I'll tell you, it's not easy.
அது எளிதான காரியம் அல்ல என்று சொல்கிறேன்.
This is another mountain we have to climb.
இது இன்னொரு மலை, ஏறக்கூடிய இன்னொரு மலை.
To come to the place where finally I'm anxious for nothing.
கடைசியாக நான் ஒன்றுக்கும் கவலைப்படாத ஒரு வாழ்க்கை.
When I start out, I'm anxious for 1,000 things.
நான் இந்த பாதையிலே ஆரம்பிக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான காரியங்களுக்காக கவலைப்படுகிறேன்.
Little by little, I cast that on the Lord.
கொஞ்சம் கொஞ்சமாக அதை தேவனுடைய மேலே எறிந்து விடுகிறேன்.
The more I cast those burdens on the Lord, the less and less I become anxious.
அதிகமாய் தேவனுடைய கரத்திலே பாரத்தை வைத்து விடும் பொழுது நான் குறைந்த அளவுக்கு தான் கவலைப்படுகிறேன்.
Let's take an example.
ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம்.
Supposing you have some serious problem with the police or something like that.
உங்களுக்கு போலீஸின் இடத்திலே ஒரு கொடிய பிரச்சனை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம்.
And you know the director general of police very well.
உங்களுக்கு அந்த போலீஸ் துறையில இருக்கக்கூடிய டைரக்டர் ஜெனரல் உங்களுக்கு தெரியும்.
You tell him, see, I've not done anything wrong. These fellows are just harassing me.
நான் எந்த தவறும் செய்யவில்லை. இவர்கள் என்னை தொந்தரவு செய்கிறார்கள் என்று நீங்கள் அவர்களிடம் சொல்கிறீர்கள்.
He says, leave it to me. I'll deal with it.
என்னிடத்தில் விட்டு விடுங்கள். நான் அதை பார்த்துக் கொள்கிறேன் என்று அவர் சொல்கிறார்.
Are you free from worry now?
இப்பொழுது கவலைப்படுவதை நிறுத்தி விட்டீர்களா?
From a man's word.
ஒரு மனிதனுடைய வார்த்தை நிமித்தமாய்.
You're finished. With that problem.
நீங்க அந்த பிரச்சனையோடு முடித்து விட்டீர்கள்.
Now you may have another problem.
வேறொரு பிரச்சனை வருகிறது.
Which may be a medical problem with police cannot help you.
அது மருத்துவ பிரச்சனை. போலீஸ்காரர் அதுக்கு உதவி செய்ய முடியாது.
You go to a doctor, the top surgeon.
நீங்கள் முகந்த கை தேர்ந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரிடத்தில் போகிறீர்கள்.
He says, don't worry. In one month I'll cure you completely.
கவலைப்படாதே. ஒரு மாதத்திலே நான் குணமாக்கி காண்பிக்கிறேன்.
That problem is also gone.
அந்த பிரச்சனை முடிந்து விட்டது.
Think if you have a God who can deal with all these problems.
இந்த எல்லா பிரச்சனைகளையும் கையாளக்கூடிய ஒரு தேவன் உங்களுக்கு இருந்தார் என்றால் எப்படி இருக்கும்?
Police problem.
Police பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆரோக்கியமான பிரச்சனை,
money problem.
பண பிரச்சனையா இருந்தாலும்
anything.
எதுவா இருந்தாலும் சரி.
Cast it on the Lord.
கர்த்தர் மீது போட்டு
விடுங்கள். Everything.
எல்லாவற்றிலேயும்.
By prayer.
ஜபத்தினாலும்.
And supplication.
வேண்டுதலினாலும்.
Supplication means a specific request for what you want.
வேண்டுதல் என்றால் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த குறிப்பிட்ட ஒரு வேண்டுதல், ஜபம்.
And thanksgiving.
நன்றி செலுத்துதல், ஸ்தோத்திரங்கள்.
Request, make your request known to God.
நீங்கள் இப்படி தேவனுக்கு உங்கள் விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்கள்.
Many people when they pray they don't use thanksgiving.
அநேகர் ஜெபிக்கும் பொழுது தேவனுக்கு நன்றி செலுத்துவதில்லை.
They say, Lord,
ஆண்டவரே,
I cast this burden on you.
இந்த பாரத்தை உம்மீது வைத்து விடுகிறேன்.
And I don't thank the Lord.
நான் தேவனுக்கு நன்றி செலுத்துவதில்லை.
Then again I'll be saying, Lord, I cast this on you.
ஆண்டவரே, உம்முடையதிலே இந்த பாரத்தை வைக்கிறேன்.
And I don't thank him.
நான் அவருக்கு நன்றி செலுத்துவதில்லை.
Again I say, Lord, I'm casting it on you.
ஆண்டவரே, பாரத்தை உம்மீது வைத்து விடுகிறேன்
என்று சொல்லணும். Learn to thank
him. நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்த
கற்றுக்கொள்ளுங்கள். Thank you, Lord, for taking that.
ஆண்டவரே, இதை எடுத்துக்கொண்டதற்காக உமக்கு நன்றி.
The burden is gone.
அந்த பாரம் போய்விட்டது.
See, thanksgiving is a wonderful ability.
இந்த நன்றி செலுத்துவதற்கு ஒரு பெரிய திறமை இருக்கிறது.
In an office, if you have a complicated problem,
நீங்கள் உங்கள் அலுவலகத்திலே ஒரு குழப்பமான பிரச்சனை இருக்கிறது.
Put a note on the file and put it up to your senior officer and say, sir, can you handle this?
நீங்கள் அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு அதிலே உங்களுடைய மேல் அதிகாரத்திலே இதை தயவு செய்து கையாள முடியாது, கேட்கிறீர்கள், என்னால் இந்த பிரச்சனையை கையாள முடியாது என்று சொல்லுகிறீர்கள்.
The top authority says,
மேலதிகாரி சொல்கிறார்,
leave it to me, I'll do that.
என்னிடத்தில் விட்டுவிடுங்க, நான் பார்த்துக் கொள்கிறேன்.
Say thank you.
நன்றி என்று சொல்கிறீர்கள்.
That file has gone from my table.
அவ்வளவுதான், அந்த ஃபைல் என்னுடைய மேஜர்ல இருந்து போய்விட்டது.
I don't have to think about that file anymore. It's gone to the higher table.
அது மேலதிகாரியுடைய மேஜைக்கு சென்று விட்டபடினால அதை குறித்து நான் என்ன தேவையில்லை.
Think of a clerk with so many 20, 30 files to clear.
அங்கே ஒரு கிளார்க் 20, 30 ஃபைல்களை வைத்துக் கொண்டிருக்கிறார், அதை வேலை செய்ய வேண்டும்.
And it's so easy for this clerk.
இந்த கிளர்க்குக்கு மிகவும் சுலபம்.
Problem number 1.
பிரச்சனை 1.
Can't handle it, please handle it, sir.
இதை என்னாலே கையாள முடியாது, தயவு செய்து நீங்கள் அதை கையாளுங்கள். இரண்டாவது பிரச்சனை,
can't handle it, sir, please handle it.
எனக்கு இது செய்ய தெரியவில்லை, நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்த ஃபைல்,
can't handle it, sir, please handle it.
என்னால இந்த பிரச்சனையை கையாள முடியாது, நீங்கள் கையாளுங்கள்.
What an easy job this is to get 8,000 rupees a month just to keep doing this.
இந்த காரியத்தை செய்து கொண்டே மாதம் 8,000 ரூபாய் சம்பளம் வாங்குவது என்பது எவ்வளவு எளிதான ஒரு வேலை பாருங்கள்.
This is what the Lord says, do it.
இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Just tell me you can't handle it and pass it on to me.
என்னால் இதை கையாள முடியாது என்று சொல்லி நீ என்னிடத்தில் கொடுத்து விடு என்று சொல்கிறார்.
Supplication.
வேண்டுதல்.
Thank you, Lord, you're going to take care of it.
ஆண்டவரே, நீர் அதை பொறுப்படுத்திக் கொண்டபடியாக நன்றி.
This child is so seriously sick, I don't know whether he's going to live or die.
ஆண்டவரே, இந்த குழந்தை கொடிய வியாதியா இருக்கிறது, அது பிழைக்குமா இல்லையா என்று தெரியவில்லை.
Lord, I can't handle this.
ஆண்டவரே, என்னால் கையாள முடியாது.
Please handle it.
இதை நீ கையாளும். சரி.
And if the thought comes back from the devil, child is sick.
விசாசன இடத்துல அந்த எண்ணம் திரும்பமாய் வருகிறது, குழந்தை வியாதி ஆயிருக்கிறது.
The file on my table? No, it's not. It's there.
அந்த ஃபைல் என்னுடைய மேஜையில் இருக்கிறதா? இல்லை, அது அங்கே போய்விட்டது.
It's gone to God.
அது தேவனிடத்தில் போய்விட்டது.
Cast your burden on the Lord.
கர்த்தர் மீது உங்கள் பாரத்தை வைத்து
விடுங்கள். சஸ்டெயின் யூ.
அவர் உங்களை விசாரிக்கிறார்.
தேங்க் ஹிம் லார்ட்.
ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே நீர் இதை பொறுப்படுத்திக் கொள்கிறவர்களாக
இருக்கிறது. Nothing can happen to you which is not in God's will if you live like this.
நீங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் தேவ சித்தத்துக்கு புறம்பான ஒரு காரியமும் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறாது.
I'm not saying you won't have any suffering.
உங்களுக்கு பாடுகளே வராது என்று
சொல்லவில்லை. They may chop off your head like Paul's head is chopped off.
பவுலுடைய தலை சிறைச்சேதம் பண்ணப்பட்டது போல உங்களுடைய தலையும் வெட்டப்படலாம்.
They may crucify you like Paul Peter was crucified.
பேதுருவை சிலுவையில் அறைந்தது போல உங்களையும் சிலுவையில் அறையலாம்.
James head was chopped off.
யாக்கோபுடைய தலை வெட்டப்பட்டது.
Thomas was killed in Madras.
தோமா சென்னையிலே கொல்லப்பட்டார்.
That may happen.
அது நடக்கலாம்.
But it won't happen before God's time.
ஆனால் தேவனுடைய காலத்துக்கு முன்பதாக நடக்காது.
Thomas landed in Kerala, they couldn't kill him there.
தோமா கேரளாவுக்கு வந்த அங்கே அவரை கொல்ல முடியவில்லை.
He could start churches there.
அங்கே சபைகளை ஆரம்பித்தார்.
God had a time and a place for him to be killed.
அவர் கொல்லப்படுவதற்கு ஒரு காலமும் இடமும் வைத்திருந்தார்.
Just like for Jesus.
இயேசுக்கு அந்த போல.
And for Paul.
பவுலுக்கு அந்த போல.
So many times he was locked up in jail, they couldn't kill him.
அநேக சமயங்களிலே பவுலை சிறையில் அடைத்தார்கள் ஆனால் அவர் கொல்லப்படவில்லை.
Time was up, God said okay.
அவருடைய நேரம் வந்தபொழுது தேவன் சரி என்று சொல்லிவிட்டார்.
So that is why we have freedom from all anxiety.
ஆகவேதா நாம் எல்லா கவலையிலிருந்து விடுதலையாக இருக்கிறோம்.
Finally brethren verse 8.
கடைசியாக சகோதரரே 8ஆம் வசனம்.
Keep your mind set on things which are honorable, right, pure and so many things he says there.
உண்மையுள்ளவைகள் ஒழுக்கமுள்ளவைகள் நீதியுள்ளவைகள் என்று பல காரியங்களை நீங்கள் சிந்தித்துக் கொண்டீர்கள் என்று சொல்கிறார்.
Discipline your mind to think on these type of things.
இப்படிப்பட்ட காரியங்களை எண்ணும்படியாக உங்களுடைய மனதை பயிற்சி கொடுங்கள்.
Our mind is like a wandering indisciplined boy running all over the place.
ஒழுக்கமற்றதான ஒரு கட்டுக்குள் இருக்க கூடாததான ஒரு பையன் பல இடங்களில் ஓடி அலைகிறதே போல தான் நம்முடைய மனதில் இருக்கிறது.
Naughty 3 year old children.
3 வயது குறும்பு செய்கிற பிள்ளைகளை பார்த்திருக்கிறீர்களா?
Sometimes you see them here and there.
இங்கே அங்கே ஓடி கொண்டே இருப்பாங்க.
Always running around all over the place.
எல்லா இடங்களிலும் இங்கே ஓடி சாரி
கொண்டே இருப்பாங்க. Our mind is like that.
நம்முடைய மனதும் அப்படித்தான் இருக்கிறது.
You got to control that child.
நீங்கள் இந்த குழந்தையை கட்டுப்படுத்த வேண்டும்.
You're not going to run around like this.
இனிமேல் நீ ஓடக்கூடாது.
You got to think on what is honorable.
ஒழுக்கமுள்ளவர்கள் நினைக்க வேண்டும். உண்மையுள்ளவர்கள் நினைக்க
வேண்டும்.
நீதியானவைகள், சுத்தமானவைகள்,
லவ்லி,
கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், புகழுதுவோ,
திங்க் ஒன்லி ஆன் தீஸ் திங்ஸ்.
இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள்.
And then finally,
கடைசியாக,
he says, I'm thankful that you sent me some money to support my work.
என்னுடைய ஊழியத்தை தாங்க முடியாத பணத்தை நீங்கள் அனுப்பினீர்கள், அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று
சொல்கிறேன். Actually, I'm not saying that I need anything from you, verse 11.
11ஆம் வசனத்திலே எனக்கு எந்த ஒரு குறையும் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை.
I have learned that if I have little to be happy with that.
எனக்கு கொஞ்சம் இருந்தாலும் அதிலே சந்தோஷமா
இருப்பேன். If I have much, I'm happy with that.
அதிகம் இருந்தாலும் சந்தோஷமா இருப்பேன்.
I don't find my happiness in money.
என்னுடைய சந்தோஷத்தை பணத்திலே நான் பார்க்கிறதில்லை.
I know how to get along with little.
எனக்கு கொஞ்சம் இருந்தாலும் தெரியும்.
And if God gives me much, I won't be destroyed by the prosperity.
அதிகமாய் தேவன் கொடுத்தாலும் அது நிமித்தமாய் நான் அழிந்து போக
மாட்டேன். And there's a prayer in Proverbs 30.
பழைய ஏற்பாட்டிலே நீதிமொழி 30ஆம் அதிகாரத்தில் ஒரு ஜெபம்
இருக்கு. Lord, don't make me too rich.
ஆண்டவரே ஐசுவரனாய் என்னை மாற்றி
விடு. Otherwise I'll forget you.
இல்லாவிட்டால் நான் மறந்து விடுவேன்.
Don't make me too poor, otherwise I might steal.
தரித்திரனாய் என்னை ஆண்டவரே நீ அமைத்து விட வேண்டாம், இல்லாவிட்டால் நான் திருடி விடுவேன்.
It's an Old Testament prayer.
அது பழைய ஏற்பாட்டு ஜெபம்.
Did Paul have to pray like that?
பவுல் அப்படி ஜெபிக்க தேவையானது.
Don't make me rich, otherwise I'll forget you.
ஆண்டவரே என்னை ஐசுவரனாய் மாற்றி விட்டால் நான் உம்மை மறந்து விடுவேன்.
Don't make me poor, otherwise I might steal.
ஏழையாய் மாற்றி விட்டால் நான் திருடி விடுவேன். இல்லை.
He says, if you make me poor or rich, it makes no difference.
ஆண்டவரே நீ ஏழையாக்கினாலும் பணக்காரனாக்கினாலும் எனக்கு வித்தியாசம் இல்லை.
Still the same to me.
நீர் எனக்கு அதே போல தான்
இருக்கிறீர். That's how we are to live.
இப்படி தான் நான் வாழ வேண்டும்.
And I'm content, verse 11, with whatever I have.
எனக்கு என்ன இருக்கிறதோ அதிலே நான் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன்.
Verse 13.
13ஆம் வசனம்.
It's like saying I can handle every situation through Jesus.
எல்லா சூழ்நிலைகளையும் இயேசுவின் மூலமாக நான் கையாள முடியும்.
I can do all things through Christ who strengthens me.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார்.
Those are wonderful verses, verse 11 to 13.
11லிருந்து 13 வரை அற்புதமான வசனங்கள்.
Think about those verses.
இந்த வசனங்களை எண்ணி பாருங்கள்.
And then he says, you know how you are the only ones who supported me financially.
நீங்கள் தான் என்னை பொருளாதார விதத்திலே நீங்கள் தாங்கினீர்கள்.
Paul used to mostly support himself with making tents.
அதிகமாக நேரங்களிலே கூடாரத்தை செய்து தன்னை தானே தாங்கிக் கொண்டார்.
Sometimes people in Philippi would send him some money.
சில சமயத்திலே பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிறவர்கள் பவுலுக்கு பணத்தை அளிக்கிறார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்வார்.
And he says, when I accept it,
நான் அதை ஏற்றுக்கொண்ட பொழுது,
I'm not thinking of the get profit I get, verse 17.
17ஆம் வசனத்தில் உபகாரத்தை நான் நாடாமல்,
I'm seeking for the profit that will come to you because you supported a servant of God.
நீங்கள் தேவ ஊழியனை நீங்கள் தாங்கினபடினால உங்களுடைய கணக்குக்கு பலன் பெருகும்படிக்கே நாடுகிறேன்.
See what an attitude he had.
அவருக்கு இருந்த மனப்பான்மை பாருங்க.
I'm not happy that I got some money.
எனக்கு இந்த பணம் வந்தபடினால நான் சந்தோஷமா இல்லை.
But you will be blessed because you supported a servant of God.
நீங்கள் தேவ ஊழியனை தாங்கினபடினால நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.
I've got enough.
எனக்கு எல்லாம் கிடைத்தது.
And whatever you have supplied, I believe it's a sacrifice God is happy with.
நீங்கள் அனுப்பின காரியங்களை தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக இருக்கிறது.
I'll give you a promise.
உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை
கொடுக்கிறேன். This promise is not for everybody.
இந்த வாக்குத்தத்தம் எல்லாருக்கும்
அல்ல. Some people claim verse 19.
சிலர் 19 ஆம் வசனத்தை
God will supply all my need according to his riches in Christ Jesus.
என் தேவனுடைய குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார்
என்று சொல்றாங்க. No, it's not for everybody.
இது எல்லாருக்கும் அல்ல.
It is for those who have given to God first.
முதலாவதாக தேவனுக்கு கொடுத்தவர்கள்.
Philippians, you have given to God.
பிலிப்பியரே நீங்கள் தேவனுக்கு கொடுத்தீர்கள்.
Don't worry.
கவலைப்பட வேண்டாம்.
You are in need sometime in your life.
சில சமயத்தில் நீங்கள் வாழ்க்கையில் தேவையில் இருக்கிறீர்களா?
All your need.
தேவன் உங்கள் சகல தேவைகளையும் சந்திப்பார்.
I have experienced that in my life.
என்னுடைய வாழ்க்கையில் இதை அனுபவித்திருக்கிறேன்.
I remember the days when I was in the Navy.
நான் கப்பற்படையில் இருந்த பொழுது.
I used to earn a fantastically large salary.
நான் அதிகமான சம்பளத்தை சம்பாதித்தேன்.
And almost all of it I gave for God's word.
அதிலே கிட்டத்தட்ட எல்லாவற்றையுமே தேவ ஊழியத்துக்காக
கொடுத்தேன். So after 8 years of work when I left the Navy.
ஆகவே 8 வருஷங்கள் கப்பற்படையில் வேலை செய்த பிறகு.
I had zero in my bank account because I had given it all away.
நான் எல்லாவற்றையும் தேவ ஊழியத்துக்கு கொடுத்தபடினால என்னுடைய வங்கி கணக்கில் பூஜ்ஜியம் தான் இருந்தது.
God has taken care of me these 40 years. He paid it all back.
இந்த 40 ஆண்டுகளாக தேவனை பொறுப்படுத்திக்கொண்டார். எனக்கு திரும்பவும் எனக்கு
supplied all my needs.
அவருடைய எல்லா குறைகளையும் நிறைவாக்கி இருக்கிறார்.
So it's not for everybody.
ஆகவே இது எல்லாருக்கும்
அல்ல. But if you have given to God,
நீங்கள் தேவனுக்கு கொடுத்திருந்தால்
supply all your needs.
அவருடைய எல்லா குறைகளையும் நிறைவாக்குவார்.
Let's live in that.
இந்த காரியத்தில் நாம் வாழ்வோம்.
Like it says in verse 23.
23 ஆம் வசனத்தில்
சொல்லப்படுகிறது. Grace of the Lord Jesus Christ be with your spirit.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
God bless you.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதி